الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه حزب الله. اما بعد، قال الله تعالى في كلامه القديم والقران الحميد، اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من قام في رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تاخر، ومن قام في رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، او كما قال عليه الصلاه والسلام: اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. مرحبا مرحبا يا شهر رمضان، مرحبا مرحبا يا شهر الغفران، مرحبا مرحبا يا شهر تلاوة القرآن، مرحبا مرحبا يا شهر عتق من النيران. அளவில்லாத அருளும் நிகரில்லாத அன்பும் இலகுமோர் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்டு இந்த உரையை தொடக்கம் செய்கிறேன். புவியை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், ரஹமத்துல்லில் ஆலமீனாக வந்ததித்த மக்கத்து ராஜா, மதீனத்து ரோஜா, தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் சங்கைமிக்க குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள் அனைவர்களின் மீதும், நேர்வழியின் நட்சத்திரங்கள் என அண்ணலால் அடையாளம் காட்டப்பட அனைத்து சஹாபா கண்மணிகள், தீனுக்காக வேண்டி ஓயாது உழைத்த உத்தம சத்திய நாதாக்கள் வலிமார்கள், அவர்களின் வழித்தோன்றல்கள், குறிப்பாக இறை இல்லத்தில் வீற்றிருக்கின்ற நாம், நம் மக்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத அருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை மிக்க ரமலான் மாதத்தில் ஐக்கிய அரபு குடியரசின் ஒரு அங்கமாக இருக்கின்ற புகழ்மிக்க துபை நகரின் சங்கையான மூமினீன்களே, நமது தமிழகத்தைச் சேர்ந்த சகோதரர்களே, அனைத்து மூமினீன்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. நாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த, ஊத்துக்குழுகுகின்ற, புண்ணியம் சுமந்து வருகின்ற அந்த ரமலானை பிறை வடிவத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு லிருஹ்யதிஹி வாஃதிரு லிருஹ்யதிஹி ஃபைன் கும்ம அலைக்கும் ஃபக்மிலு இத்தத ஸலாஸி. இந்த ஹதீஸின் கருத்தை மட்டும் கூறுகிறேன். ஷஅபான் மாதத்தினுடைய 30 நாட்களை எண்ணி நாம் ரமலானுடைய பிறை ஒன்று என்ற கணக்கில் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை நோன்பு நோக்க இருக்கிறோம். இன்று அதனுடைய முதல் அடையாளமாக சங்கமிக்க சுன்னத்தை கிஃபாயாவா இருக்கின்ற இந்த தராவிய தொழுகை நிறைவேற்றியிருக்கிறோம். இதற்கு நசீபை கொடுத்த, தௌஃபீகை கொடுத்த அல்லாஹு தாலாவுக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் சுக்ரன் அல்ஹம்துலில்லாஹ் கசீரன் வரா. இந்த ரமலானுல் முபாரக்கை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா தனது தித்திக்கும் தென்மறையாம் தவிட்டாத வான்முறையாம் அல் குர்ஆன் ஷரீஃபில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை அல்லாஹு தஆலா எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்று பார்க்கின்ற போது, நுசூலுல் குர்ஆனை வைத்து இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்தியிருக்கிறான். ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில், ரமலான் என்ற இந்த வார்த்தை குர்ஆன் ஷரீஃபில் நாம் தினசரி ஓதுகிற ஆயத்துகளில் கட்டுப்பட்டதாகும். பண்டைய கால அரபிய மொழி வளத்தை கொண்ட மனிதர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்புவியில் தோன்றுவதற்கு முன்பு 20வது தலைமுறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அதனானுடைய கிளையிலிருந்து அரபி குலம் அரபி மொழியை பேசி வருகிறது. அந்த அரபி மொழியில் ஒரு சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அரபி மொழியில் மாதங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் பண்டைய கால அரபிய மக்கள். எப்படி பெயர் வைத்தார்கள் என்றால், அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற பருவ நிலை எப்படி இருக்கிறதோ, சீதோஷ்ண நிலை, கிளைமேட் என்று சொல்கிறோம் அல்லவா, அதை வைத்து அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதில் கடுமையான வெப்பம் நிறைந்த, அதிகமான வெப்பம் கொள்கின்ற அந்த நேரத்தில் இந்த பருவத்துக்கு என்ன பெயர் வைப்பது என்று கூடி பேசி முடிவெடுத்ததில் அடிப்படையில் தான் அங்கிருக்கக்கூடிய கற்கள், நம்முடைய இந்த சவுதி அரேபியான்னு சொல்லுகின்ற ஹிஜாஸ் என்பதுதான் இதனுடைய உண்மையான பெயர். இன்று அரசர்களுடைய பெயர்களோடு அது இணைக்கப்பட்டு விட்டது. பைபிளில் இஞ்சிலில் எல்லாம் சவுதி அரேபியா என்ற பெயர் இல்லை. ஹிஜாஸ் என்பது அரபியில் வந்தது, ஆனால் பைபிள் இஞ்சிலில் எல்லாம் அந்த பகுதி ஃபாரான் மலைப்பகுதி என்பதுதான், ஃபாரான் ஃபாரான் என்பதுதான் அந்த பண்டைய கால பெயர். ஹிஜாஸ் என்பது மிக அகண்ட பகுதி. ஆக மொத்தம் அங்கு கற்கள் மிகச் சூடாகிவிடும். வெப்பத்தால் கற்கள் சூடாகி அந்த கற்கள் சோழ பொரியை போல பொறிந்து பாப்ரானை போல இருக்கும் ஆடுகள் அதை சாப்பிடுவதனால் அங்குள்ள ஆடுகளுக்கு கொழுப்பு, அதனுடைய பிற்பகுதியில் தனியாக கொழுப்பு வரும் என்றெல்லாம் வரலாற்றாசிரியர்கள் ஹயாத்துல் ஹைவான் என்ற கிதாபில் ஜுவாலஜியை பற்றி எழுதக்கூடிய நேரத்தில் எழுதுகிறார்கள். கற்கள் பாப்ரானாகி போய்விடும். அப்ப எத்தனை எப்படிப்பட்ட வெப்பம் இருக்கும் நமது ஹிஜாஸ் பெருவெளியில். இந்த பருவத்தை வைத்து ரமலான் என்றதற்கு பெயர் வைத்தார்கள். ரமல என்று சொன்னால் சுட்டெரிக்கும் வெயில். அந்த ரமலான் என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பே ரமலான் என்ற மாதம் இருந்தது. ஆனால் அந்த ரமலான் என்பதற்கு ஆப்போசிட்டாக, அதற்கு மாற்றமாக ஷஹ்ரு ரபீ, ரபி என்று சொன்னால் வசந்தம் நிறைந்த காலம். அப்ப வசந்த காலம் என்றும் வெப்பமான காலம் என்றும் பெயர் வைத்தார்கள். ஆனால் ரமலானுக்கு மட்டும் ஷஹ்ரு ரமலான் என்றுதான் கூற வேண்டும் என்று ஒரு நியதி இருக்கிறது. ஷாபான், ரஜப் மற்ற மாதங்களுக்கெல்லாம் சொல்லலாம் வெறும் பெயரை வைத்து, ஆனால் ரமலானுக்கு மட்டும் ஷஹ்ரு ரமலான் என்று சொல்ல வேண்டும் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஷஹ்ருங்கிற வார்த்தை பாப்புலாரிட்டி, பிரபலமானது என்ற பொருளை வைத்து ரமலான் மாதத்தை அவர்கள் வெப்பமான மாதமாயிருந்தாலும் அந்த காலத்தில் அதை ஷஹ்ரு ரமலான் என்று குறிப்பிட்டார்கள். அந்த ரமலான் மாதத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தை இறக்கி கொடுத்த அந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிறான், நுசூலுல் குர்ஆன் இறங்கிய மாதம். இன்னும் ரமலான் என்ற வார்த்தையை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மொழி அகராதிக்காரர்கள் ரமிவ சாயிம், ரமல என்ற வார்த்தையில ரமல அசாயிம், சாயிம் என்றால் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் நோன்பாடி. ரமல சாயிம் என்று சொன்னால் நோன்பாடியினுடைய நோன்பினால் அவருடைய குடல், அவருடைய நாவு வறட்சி அடைகிறது, அதனாலேயும் அதற்கு ரமலான் என்ற பெயர். இன்னொரு குறிப்பை உங்களுக்கு தருகிறேன். ரமலான் என்பது இஸ்மும் மின் அஸ்மா இல்லாஹி தஆலா, அல்லாஹுடைய திருநாமங்களில் ரமலான் என்ற பெயரும் இருக்கிறது. அதற்கு ஒரு சிறிய ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல்லாஹ், ரமலான் மாதம் அல்லாஹ்வின் மாதம் என்றால் அல்லாஹ்வினுடைய முழு அருள்கள் இறங்கும் மாதம் என்பதால் ரமலான் என்பது கூட அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் ஒன்றாகவும் ஒரு சொல் இருக்கிறது. அந்த ரமலான் மாதம் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற போது நுசூலுல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். இங்கு நாம் தெரிய வேண்டிய ஒன்று, தராவீஹில் ஓதுகின்ற இந்த திருமறை, ஐவேளை தொழுகையில் ஓதுகின்ற அந்த தித்திக்கும் வான்மறை, இவ்வையகத்துக்கு அருளப்பட்ட அந்த மாதத்தை கொண்டாடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறை நாம் தெரிகிறோம். நம்முடைய பயோடேட்டாவை தெரியாமல் இந்த நாட்டுக்கு நாம் வர முடியாது. உலகத்தில் யாரை பற்றியும் ஒரு குறிப்பில்லாமல் வாழ்க்கை என்பது இல்லை. அப்படி இருக்க மனித குலத்துக்கே விடிவெள்ளியாக வந்துதித்த ஹாத்தமுல் அன்பியா தாஜிதாரி மதீனா ஆகாய நாம்தார் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்துல் ஆலமீன், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்த சங்கமிக்க அல் குர்ஆனுக்கு பெயர் ஜிக்ருல் லில் ஆலமீன், ஹுதல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கு வழிகாட்டுகின்ற நூல். இந்த நூல் இதனுடைய வரலாறு என்ன என்பதை இங்கு நாம் கவனத்தில் கொள்வது, ரமலான் மாதத்தில் அந்த மாதிரி சிந்தனைகளை கொள்வதுதான் பயான்களுடைய நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல. நமது சிந்தனைகளை ரமலான் மாதம் நம்மை அனைத்தையும் சுத்தப்படுத்துவதோடு நமது சிந்தனையும் சுத்தப்படுத்துகிறது. அதுதான் பெரிய அற்புதம். 11 மாதங்களை சிந்திக்காத சிந்தனையெல்லாம் இந்த ரமலான் மாதம் சிந்திக்க வைத்து நமது சிந்தனையை கூட தூய்மைப்படுத்தி விடுகிறது. அந்த வகையில்தான் இந்த பெட்டகம், இறைவன் தந்த அருள் மறை எப்பொழுது இந்த வையகத்துக்கு வந்தது தெரிய வேண்டுமே. ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இசங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய இடத்துல சில விவரங்களை கேட்டால் அதில் படித்த பண்டிதர்கள் மட்டுமே சொல்லுவார்கள். பண்டிதர்களை தவிர பாமரர்களுக்கு தெரியாது, தெரியாது மட்டுமல்ல தெரியக்கூடாது. இப்படி ஒரு கொடுமை. உண்மையை சொல், நன்மையை செய் என்று சொல்லிவிட்டு போ தவிர வேதங்களையும் படிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வைக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபை அகில உலக மக்களும் அவரவருடைய நாவில் வந்தாக வேண்டும். ஒரு மூமினின் லட்சியம் குர்ஆனை ஓதித்தான் மரணிக்கவே வேண்டும். மரணிப்பதற்கு முன் எனது வாயில் குர்ஆன் வரவில்லை என்று ஒரு மூமின் சொல்லவே கூடாது. குறைந்தபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹா கூட தெரியாதவன் ஒரு மூமினாக இருக்க வழியே இல்லை என்று நாம் அடக்கத்தோடு சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் இன்றைக்கு இறங்கியது. அப்போ உலகத்துக்கு வழிகாட்டுகின்ற இந்த திருமறை என்றைக்கு அல்லாஹு தஆலா இறக்குகிறான் என்பதை அதே குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இன்னொரு வசனத்தில் இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். ரெண்டுக்கும் இரண்டு வகையான கருத்துகள் சொன்னாலும் லைலத்தை முபாரகா, லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் வளம் பொருந்திய இரவு, பரக்கத்து பொருந்திய இரவு, மகத்துவம் நிறைந்த இரவில் நாம் இதை இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இறக்குதல் என்பதற்கு குர்ஆன் ஷரீஃப் பயன்படுத்துகின்ற வாசகம் ரெண்டு. ஒன்று அன்சல, இன்னொரு வார்த்தை நஸ்ஸல. ஒரு ஷத்திலும் கூட மாணாக்கள் அர்த்தங்கள் மாறி நிறைவான அர்த்தங்கள் கிடைப்பதுண்டு. ஒரு எழுத்து கூடினால் எப்படி பொருள் கூடுகிறதோ அதை போல ஒரு உச்சரிப்பு கூடினாலும் எழுத்து அதனுடைய அர்த்தம் கூடும். அன்சல என்று சொன்னால் அன்சல ஜும்லத்தன் வாஹிதத்தன், ஒட்டுமொத்தமாக இறக்கப்படுவதற்கு அன்சலவை பயன்படுத்தப்படுகிறது. நஸ்ஸல என்று சொன்னாலும் அர்த்தம் ஒன்றுதான், அல்லாஹ் அருளை நான் இறக்கினான். ஆனால் நஸ்ஸல என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருமறை 23 ஆண்டு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நஜ்மன் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலை ஏற்றவாறு அல்லாஹு தஆலா 23 ஆண்டுகளில் சிறுக சிறுக இறக்கினான் என்பதற்கு நஸ்ஸல இந்த விளக்கத்தை சொன்னவர்கள் யார்? அதுதான் இந்த உலகத்தில் குர்ஆன் ஷரீஃபுக்கு விளக்கம் நாம் பெறலாம், விளக்கம் நாம் தேடலாம், ஆனால் விளக்கம் கூற முடியாது. விளக்கம் பெறலாம், விளக்கம் தேடலாம், விளக்கம் கூற முடியாது. காரணம், இதற்கென்று ஒரு தனிப்பட்ட முறை இருக்கிறது. இதை விளக்கம் சொல்வதற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையான மஸ்ஜிதுன் நபவியினுடைய சுஃபா, அந்த சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை, அதில் அசஹாபு சுஃபா என்று சொல்லுகின்ற 400 மேலும் இருந்தார்கள். குறைந்தபட்சம் 400 சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யூனிவர்சிட்டி அசஹாபு சுஃபாவை திண்ணை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தமிழகத்தில் திண்ணை என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவார்கள் தெரியுமா? போக்கற்று போனவர்கள், நேர பொழுதை போக்குபவர்கள் திண்ணையில் உட்கார்ந்து பேசினா திண்ணை பேச்சாளர்கள், திண்ணை தூங்கிகள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட திண்ணை நம்மூர் திண்ணை. ஆனால் கண்மணி தாஜிதார மதீனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றம் உலகத்துக்கு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் போல் உலகத்தினுடைய யூனிவர்சிட்டி. அது எத்தனை யூனிவர்சிட்டி நீங்கள் எடுத்துங்கள், கேம்பிரிட்ஜ் என்ன, ஏல் பல்கலைக்கழகம் என்ன, அமெரிக்கா என்ன, லண்டன் என்ன, எங்கே நீங்கள் எழுப்புங்கள், ஆனால் அசஹாபு சுஃபாவுடைய அந்த யூனிவர்சிட்டிக்கு நிகரில்லை, ஒப்பில்லை. காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே இந்த நேத்திரங்களாக கண்கொண்டு பிடி பார்த்து 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 தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஸ்டூடெண்ட்டுகள் தான் சத்திய சஹாபா பெருமக்கள், 400 பேர்கள். அவர்களுடைய லீடர் தான் சையதுனா ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அபு ஹுரைராவை குறை சொல்லக்கூடிய குறைமதியாளர்களும் கூட உலகத்தில் வந்து விட்டார்கள். வாய்ப்பு வந்ததெல்லாம் அதிக சொல்றார் அபு ஹுரைரா. என்ன அபு ஹுரைரா? என்ன மாமனா மச்சானா? அபு ஹுரைரா இல்லைன்னா உனக்கு ஈமானே இல்லை. அப்படி லட்ச லட்சமான ஹதீஸ்களை மனநமிட்ட மா மனிதர்கள், அவர்களை மனிதர்கள் என்று சொல்வது பொருத்தம் அல்ல, மா மனிதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், உலகத்திலே கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. எவ்வளவு பெரிய வலிமார்களா இருந்தாலும் கிடைக்காது. அது ரசூல் சல்லா சொல்லம் அவளை கண்கொண்டு பார்த்தோம். மைதன் அப்துல் காதர் ஜீலானி கதசுல்லா சொல்றது துடித்திருக்கிறார்கள், சொல்லியே இருக்கிறாங்க. நேரடியாக அவங்களை பார்ப்பதற்கு உண்டான நிலை அந்த சங்கமிக்க சஹாபாக்களுக்கு தான். அதில் தலை சிறந்த திருமறையின் வியாக்கியானத்துக்கு உரியவர். காரணம் என்னவென்றால், இன்று உலகம் சொல்கிறது தனக்கு கிடைத்த நாலெட்ஜ் அறிவை வைத்து, அது எப்படிப்பட்ட அறிவா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அறிவா இருந்தாலும் சரி, எனக்கு தரப்பட்ட இந்த அறிவை பயன்படுத்தி நான் விண்ணையும் மண்ணையும் அளந்து விடுவேன் என்பதுதான் இன்று உலகத்தில் சேலஞ்ச், சவால் விட்டுக் கொண்டு அழைகிறார்கள். அன்று மௌதூதி சவால் விட்டான், காதியானி சவால் விட்டான், இப்படி சவால் விட்டவர்கள் எல்லாம் நொறுங்கி போனார்கள். அப்படி உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் ஒரு சத்திய வழியை காட்டுகிறது. வெறும் நாலெட்ஜ், வெறும் அறிவு, தன் திறமை வெளிப்படுவது என்று சொன்னால் அதற்கு இன்னொரு பேக்ரவுண்ட் வேண்டும். அதுதான் சுன்னத்துல் ஜமாத் என்பது வேறெதோ புதிய கொள்கை அல்ல. சுன்னத்துல் ஜமாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்த செப்பனிடப்பட்ட பாதை, அதில் ஒன்றுதான். நமக்கு கிடைக்கின்ற அறிவு எவ்வளவு பெரிய திருமறையின் ஞானமே ஆகியிருந்தாலும் கூட அதற்கு நிகரான அறிவு இல்லை. ஆனால் அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னவென்றால், கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதி, அவர்களுடைய துவா. அந்த துவாவும் அனுமதி இல்லாமல் எந்த கொம்பனும் குர்ஆனுக்கு விளக்கம் கூறினால் அது விளக்கமாக ஆகாது. அதையே அவர்கள் எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கிறார்கள். மன் தக்கல்லம ஃபில் குர்ஆன் பிரைஹி பல் யதபவ்வ மக்ஆதுஹு மினன்னார். நாலெட்ஜை வைத்து, நான் அங்கே படித்தவன், நான் இங்கே படித்தவன், ரொம்ப படித்தவன், படித்து விட்டு போ, அந்த படிப்பை வைத்து நான் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவேன் என்று சுயமாக சொல்லி, அது சரியாக இருந்தாலும் கூட அவன் குற்றவாளி, நரகவாளி என்று நான் சொல்ல எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். காரணம் பின்னால் வரக்கூடிய மனிதர்கள் ஜெனரல் நாலேஜை வைத்துக் கொண்டு குரானை விளையாடி விடுவார்கள். யாரோ ஒருத்தர் சொல்வதை போல குரான் சரியவில்லை, ஏசிக்கு ஆதாரம் இருக்கு. தேவையா? ஏசிங்கிறது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு தந்த ஒரு அறிவை வைத்துக் கொண்டு வெளியே இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியே தள்ள குளுமையாயிடும். இது ஒரு சிறு அறிவு. இது குரான் சரியவில் இருக்கணும் என்ன அவசியம் இருக்குது? வாழைப்பழத்தை சாப்பிடத்தான் அல்லாஹ் சொல்லுவான், தொழிலுக்கு சொல்லியும் அல்லாஹ் குரான் சொல்லி தரணுமா? அப்படி இருக்க ஏசியும் குரான்ல இருக்குது, அது எங்கடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா இப்ராஹிம் சலாத்தின் நரகனுக்குள்ள போட்டாங்கல்ல. அப்ப கூனி யானாரு புனி பருதவ சலாமனா, பருதுனா ரொம்ப குளிர்ச்சியா, சலாமன்னாக்கா ஏர் கண்டிஷன், சலாமன்னா கொஞ்சம் இப்ராஹிம் இஸ்லாத்தை ரொம்ப பதப்படுத்தி விடாதே, கொஞ்சம் சலாமத்தாவை நல்லா சொன்னதுனால இதுதான் ஏர் கண்டிஷன். இப்படி எல்லாம் நாலேஜ் வைத்து குரான் ஷெரீஃபுக்கு விளையாடி விடுகிறார். அப்படி தேவையில்லை. எனவே குரான் ஷெரீஃபுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு ஹக்கு இருக்கிறது. ஒரு மூமின் ஒரு ஆயத்தை வாசித்து ஒரு அர்த்தம் பிற மனிதருக்கு சொல்லலாம். தன் சகோதரர் கிறிஸ்துவர் யூதர் ஜூஸ் யாருக்கு வேணாலும் ஒரு ஆயத்தை வாசித்து ஒரு மூமின் அர்த்தம் சொல்லலாம், தப்பில்லை. ஆனா விளக்கம் கூற முடியாது. விளக்கம் கூறுவதற்கு ஸ்கேல் இருக்கிறது, அதற்குள் உட்கார்ந்துதான் சொல்லணும். அதற்குள் ரயில் போவதற்கு தண்டவாளம் இருக்கிறது அல்லவா? பெரிய ரயில் தான், இன்ஜின் தான், எல்லா கெபாசிட்டியும் இருக்கிறது, அதில் போக மாட்டேன். அப்படி கொஞ்சம் தள்ளுவேனா தள்ளிட வேண்டியதுதான், அந்த இருப்பு பாதையில் தான் போறோம். குரான் ஹதீஸ் சொல்றோமே அது போல நாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இர்ஷா வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த அறிவும் உலகத்தில் ஜெயிக்காது. அது எவ்வளவு பெரிய நாலேஜ் உடையவர்தான் சரி, கிராஜுவேட் இருந்தாலும் சரி, ஜெயிக்காது. அப்படி நாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தையின் மகனார் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெஞ்சகத்தை தொட்டு துவா செய்தார்கள். அல்லாஹுமா ஃபக்கீஹு ஃபித்தீன் வஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. ரசூலுடைய துவாவுக்கு நிகரான துவா யாருடைய துவா? அவர்களுடைய சர்டிபிகேட், அவர்களுடைய துவா. அதை பெற்றவர் தான் ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்கிறார்கள் இந்த குர்ஆன் ஷரீஃப் இறங்கியது எப்படி, அதைத்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர வெறுமனே நாலேஜை வைத்து அநேகமாக இங்கிருந்து வந்திருக்கலாம் அங்கிருந்து வந்திருக்கலாம் என்று ஹேசியங்கள் கூறக்கூடாது குர்ஆன் ஷரீஃபில். அதனால ஆவாரமிக்க புருஷர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஹதீஸில் விற்பனரோ, மாஸ்டர் ஆஃப் இன் ஹதீஸ், அதே போல மாஸ்டர் ஆஃப் இன் தஃப்ஸீர் ஹஜரத் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் கருத்தை இந்த மஸ்ஜிதில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள் குர்ஆன் ஷரீஃபுக்கு ரெண்டு நுசூல் ஏற்பட்டிருக்கிறது. நுசூல் என்றால் அல்லாஹ் இறக்கியது. லௌஹுல் மஹ்ஃபூஸில் குர்ஆன் பதியப்பட்டிருக்கிறது என்பதை நான் வஸ்ஸமா இதாத்தில் புரூஜில கடைசி ஆயத்தை ஃபீ லௌஹில் மஹ்ஃபூஸ், இறைவனிடத்தில் இருக்கின்ற பாதுகாக்கப்பட்ட மனித குலத்தினுடைய அனைத்து பயோடேட்டாக்களையும் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பலகை லௌஹுல் மஹ்ஃபூஸ். அது பிளாஸ்டிக்கா? கேள்வி. ஃபைபரா? தேவையா? உன்ற மூளையில தயாரிக்கப்பட்டது. ஆட்டு மூளையை வறுத்து சாப்பிட்டோம் இல்ல, அந்த மாதிரி தான் நம்ம இருக்குது. அந்த மூளை எதுல தயாரிக்கப்பட்டது? செல்லுமா? அது என்ன செல்லு? பேசுற செல்லா, ஓடுற செல்லா? அதென்ன செல்லு? அதுக்கு ஏதோ ஒரு பேர், ஏதோ ஒரு பேர் வச்சு நாம் நம்பிக்கிறோமா இல்லையா? லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்றால் சில விஷயங்கள் கைபு தான். அது அண்ணல் அவர்கள் எப்படி அறிவித்தார்களோ அப்படித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவிர லௌஹுல் மஹ்ஃபூஸ் அது பிளாஸ்டிக்கா, பலகையா, ஃபைபரா? இது வந்து தேவையற்ற விஷயங்கள். இப்படி யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்தோம், ஆனால் கேட்பவர்கள் பிறந்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்வார்கள்? சைத்தானுக்கு கூட்டாளிகள் இருக்கத்தான் செய்வார்கள். நாம் அதை ஒழிக்க முடியாது. கேள்வி இப்படியெல்லாம் வந்து விட்டது. பாமரர்கள் கேட்டார்கள், பதில் சொன்னோம். ஆனால் படித்தவர்களாக நடித்துக் கொண்டு கேட்பவர்களுக்கு யாரால் பதில் சொல்ல முடியும்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபை ஒரு ஒட்டு மொத்தமாக அல்லாஹு தஆலா சமாவு துன்யா வானத்தினுடைய வாசல், அங்கு காபத்துல்லா இருக்கு பாருங்க, இந்த காபத்துல்லாவுக்கு நேராக இன்னொரு காபத்துல்லா இருக்கிறது. ஆனால் அதற்கு பெயர் இது பைத்துல்லா அல் ஹராம், அதற்கு பெயர் பைத்துல் மஹ்மூர். பைத்துல் மாமூருக்கு இன்னொரு பெயர் பைத்துல் இஸ்ஸத். இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் தப்சீர்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி உலகத்தில் ஒரு பெரிய விஷயங்களை பேசுவதா இருந்தால், ஒரு நாடகத்தை பேசுவதா இருந்தால் ஷேக்ஸ்பியரை சொல்கிறார்கள். இன்னும் அறிவார்ந்த விஷயத்தை பேசுவதா இருந்தால் சாக்ரடீஸை பற்றி சொல்கிறார்கள். இன்னும் சில சில அறிஞர்கள் சொன்னார்கள் என்று யார் யாரையோ சொல்லுகிறார்கள். அவருடைய புத்தகங்கள் இருந்த இடத்தெல்லாம் அதை படிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாறுகள் அந்த அறிவு ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை வைத்துத்தான் அதை சொல்ல வேண்டுமே தவிர, இப்ப உலகத்தில் சாட்டிலைட் என்று ஒன்று இருக்கிறது, யார் பார்த்தா மேலே எங்கிக் கொண்டிருக்கிறது, அது சம்பந்தப்பட்ட சில கல்விகள் நம்மிடத்தில் வந்தது, நான் அறிந்து வழங்கிக் கொண்டோம். அப்போல ஆம்ஸ்ட்ராங் போனார் அப்படிங்கிறது உலகம் நம்புகிறது, ஆனால் பிரான்ஸ்கார அதை மறுத்திருக்கிறான். ஆம்ஸ்ட்ராங் ஆவது போனதாவது நாம கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம், ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சாரு கலிமா சொன்னாரு என்றெல்லாம் சந்தோஷப்பட்டோம். அது உலகத்திலாம் பேசணும், அது இன்சான் அல்ல அசதஹில் கமர், மனிதன் காங்கி கால் வச்சுட்டான்னு சொல்லி பிரான்ஸ்கார மறுத்திருக்கிறான். எல்லாம் செட்டப் பிட்டப்னு சொல்லி செட்டப் இல்லைங்கிற. அப்போ இந்த செய்திகள் உண்மை என்று சொல்லப்படுகிறது, நாம் நம்பி சந்தோஷம் அடைந்தோம், பரவாயில்லை ஆம்ஸ்ட்ராங் கலிமா சொல்லிட்டாரு. ஆனால் உலக யூஎன்ஐ யூதர்களுடைய நிறுவனம் அதை வெளியிடாதே, இல்லாட்டி உலகமே இஸ்லாம் ஆகிடும்பா அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நாம் அதை நம்புவதா, அதை நம்பாமல் இருப்பதா? சரி, எத்தனையோ செய்திகளில் இது ஒரு செய்தி, இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் என்று. அப்ப உலகத்துக்கெல்லாம் செய்திகளை சேகரிக்கும் போது சில மைய நூல்களை வைத்து, மைய மனிதர்களை வைத்து தேடும் போது நமது ஈமானிய செய்திகளை நாம் தேடக்கூடிய மா மனிதர்களிருந்து தான் தேட வேண்டும். குர்ஆன் ஷரீப் எங்கிருந்து வந்தது யார் சொல்ல முடியும்? ஜார்ஜ் புஷ்க்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அந்த மா மனிதர்களிடத்தில் கேட்டால் தானே தெரியும். அந்த மா மனிதர்கள் சொல்லியிருக்கிற விளக்கம் பைத்துல் இஸ்ஸத், காபத்துல்லாவுக்கு மேல இன்னொரு பைத்துல் மாமூர், மலாய்க்குத் மாதர்கள் தொழுகின்ற பள்ளிவாசல், அதில் மலக்குமார்கள் தினமும் உள்ளே போய்கொண்டுதான் இருக்கிறார்கள், தொழுகைக்கு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள், வெளிவந்த பாடு இல்லை என்றெல்லாம் நமக்கு தகவல்கள் இருக்கின்றன. இது மறைவான விஷயம். அப்படிப்பட்ட அந்த பைத்துல் இஸ்ஸத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீபை முதலில் இறக்கி வைத்தான். ஏன் இறக்கினான்? ரஹ்மானுக்குத்தான் தெரியும். வல்ல இறைவனுடைய வசனங்களை, அதனுடைய மகத்துவத்தை காட்ட ஒரு பொருளை, உயர்ந்த பொருளா இருந்தா நாம் சட்டென்று யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. ஒரு வைரம், ஒரு வைரக்கல், ஒரு வைரக்கல்லா இருந்தாலும் யார் வந்தாலும் அவருக்கு கிஃப்டாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் உடனே பாக்கில இருந்து நான் கொண்டு போங்கன்னு கொடுக்க மாட்டோம். அந்த வைரக்கல்லை மெதுவாகத்தான் எடுப்போம். அதனுடைய தரம் அப்படிப்பட்டது. ஒரு டீ கொடுத்துட்டு வாங்கினா அவங்க குடிச்சிட்டு போங்க, கிளாஸ் வீசிட்டு போங்க, த்ரோ யூஸ் அண்ட் த்ரோ. ஆனால் வைரக்கல் அப்படி அல்ல. நாமெல்லாம் அதை, அதனுடைய வியாபாரிகள், நமக்கு தெரியாததா, ஜெம்ஸ பத்தி தெரியாததா, அந்த ரத்தனக்கல்லை எடுத்து நாம் முதல்ல நாம பார்ப்போம், என்ன அழகா இருக்கு. அதுக்கு பிறகு இந்தாங்க இப்படி பார்த்து எடுத்துட்டு அவரு வச்சுட்டுங்களான்னு கேட்ட, உங்களுக்கு தான் கொடுக்கறேன் கொஞ்சம் போருங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு காயத்தை வாங்கி, அது மிக கண்ணியமான முறையில் ஒரு ரத்தனக்கல்லை ஒரு மனிதன் தருகிறான் என்றால் எவ்வளவு ரத்தனத்துக்கும் உயர்ந்தது அல்லாஹ்வுடைய கலாம். இந்த கலாமை கேட்டுதானே ரசூலை வெட்ட வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சினார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இறை வசனங்களை அல்லாஹு தஆலா முதலில் அந்த முதல் வானத்தில் அதை கண்ணியப்படுத்தி இறக்கி வைத்து அதற்கு பிற அதையும் எப்ப இறக்கினான்? ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அது பரக்கத்து பொருதி இரவு. அதற்கு அடுத்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காரே ஹிரா அங்கு குகையில் தங்கியிருந்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதை இறக்குகிறான். அது எப்பொழுது? நாம் எல்லாம் வழங்கி வைத்திருக்கிறோம், ரமலான் மாதத்தில் 27வது கிழமை லைலத்துல் கத்ரு அன்று இறங்கியது. ஆமாம், இதுவும் ஹதீஸில் வருகிறது. 19வது இரவில் வந்ததாகவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். 17வது இரவு நமது தமிழக மக்கள் பத்ர் சஹாபாக்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற அந்த இரவில் 17வது ரமலான் 17 அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற அந்த 5 அத்தியாயங்கள் ரமலான் 17 இறங்கியது என்று மிஸ்ரில் அச்சடிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூலில் அந்த ஆசிரியர் ரமலான் சபாத்த அஷர 17 நாள் இறங்கியது, அதற்கு ஒரு ஆயத்தையும் குறிப்பிடுகிறார். அந்த ஆயத்து பத்ரு போர்க்களம் நடந்த ஆயத்து. அந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறார், இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லும்போது யௌமல் தகல் ஜம்ஆன், இஸ்லாமிய கூட்டமும் காபிர்களுடைய கூட்டமும் போருக்கு இணைந்த அந்த நாளில் இறக்கினோமே அந்த வேதம் என்று குறிப்பிடுகிறது குர்ஆன். அப்ப என்றைக்கு இறக்கப்பட்டது என்றால் 17. இந்த 17வது ராத்திரியில குர்ஆன் இறங்கி இருக்கிறது இஸ்லாமிய தகவல்களில் இது ஒன்று. இதனுடைய உண்மை நிலையை அல்லாஹ்வுடைய உதவியில் நான் எங்கு பார்த்தேன் என்றால், நமது சங்கமிக்க புருணை நாடு தாருசலாமில ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் இப்படி உங்களுடைய மஜ்லிஸில் கலக்கிற நசீவை போல அங்கு ஒரு மஜ்லிஸ் கிடைத்தது. நான் போயிருந்தேன், அங்கு பார்த்தால் நுசூலுல் குர்ஆன் என்று அந்த 17வது இரவை அனுசரிக்கிறார்கள் புருணை மக்கள். அன்று அந்த அரசர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பண்டார் என்று சொல்லுகின்ற தலைநகர விளக்குகளால் அலங்கரித்து வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு விளக்கு அலங்காரத்தை நான் பார்த்ததில்லை. அந்த நகரையே அலங்கரித்து வைத்திருக்கிறார். ஆனால் அது 4 நாட்களுக்கு வருடத்தில் 4 முறைதான் அதை பயன்படுத்துகிறார். 1-2 ஈதுகளுக்கு, அந்த ஈதுடைய இரவுகளில் புருணையை பார்த்துவிட்டால் சொர்க்க புரி, அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு அருமினான் சொல்லாசனுடைய ரபியுல் அவள் 12 மீலாதன்று, 4வது ரமலானுடைய நுசூலுல் குர்ஆன் என்ற 14வது ராத்திரி. இப்படி எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் குர்ஆன் ஷெரீஃப் 17 இறங்கியிருக்கிறது என்ற தகவல்களும் 27 இறங்கியிருக்கின்ற தகவல்களும் இறங்கியிருக்கிறது. நாம் இப்பொழுது சுருக்கத்துக்கு வந்துவிட்டோம். சங்கமிக்க இந்த குர்ஆன் ஷெரீஃப் அல்லாஹு தஆலா இறக்கியது ரமலான் மாதத்திலே. அந்த ரமலான் மாதத்திலும் ஒரு இரவை அல்லாஹு தஆலா இணைத்து சொல்லுகிறான், அந்த இரவை தாங்கிய மாதம் அதுதான் லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அதில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இப்பொழுது நாம் நிறைவுக்கு வருகிறோம். உலக மனிதர்கள் திருந்துவதற்கு அல்லாஹால் இறக்கப்பட்ட இறுதி வேதம் அல் குர்ஆன் ஷெரீஃப் ஆகும். இந்த குர்ஆன் ஷெரீஃபை இறக்கிய இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா விசேஷப்படுத்தி கொண்டாடுங்கள் என்று கூறுகிறான். இஸ்லாத்தில் கொண்டாட்டம் என்றால் என்ன? கொண்டாடுங்கள், தமிழில் கொண்டு ஆடுதல், எதை கொண்டு எதை ஆடுதல், கொண்டாட்டம், குதூகலம். அப்படிப்பட்ட நிலையை பார்த்தால் உண்மையாக குதூகலம் என்பது ஒரு மனிதன் உடுத்துகின்ற நல்ல ஆடை, அவன் அணிகின்ற நல்ல ஆடை. தான் அணிவதை விட தன் மனைவி மக்களுக்கு உடுத்தி பார்க்கின்ற அந்த குதூகலம் தனி. அதற்கு பிறகு மனம், அத்தர்கள், இவைகளை பூசுவது. அதற்கு பிறகு உணவுகளை பரிமாற்றம் செய்து கொள்வது. இதை தவிர இஸ்லாத்தில் என்ன கொண்டாட்டங்கள் நாம் என்ன செய்து விடுவோம்? அப்படிப்பட்ட அந்த கொண்டாட்டங்கள் நாம் எங்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், சங்கமிக்க ரமலான் மாதத்தில் செய்யுங்கள். காரணம், மனித குலத்தினுடைய விடிவெள்ளியாக என்னுடைய கலாமை இறக்கி வைத்திருக்கிறேன், நீங்கள் அதை கண்ணியப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்துங்கள். 30 நாள், 1 அல்ல 2 அல்ல, அதை எப்படி கண்ணியப்படுத்துவீர்கள்? அதற்கு வரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள், தராவின் மூலம் அதை செவி சாயுங்கள். எத்தனையோ பேர் குர்ஆன் ஓதுவதற்கு நசீபு இல்லாத மனிதர்களும் கூட இந்த சங்கமிக்க தராவியை தொழுகும் போது அவர்கள் காதால் என்ன செய்கிறார்கள், அந்த குர்ஆனை மெய்மறந்து கேட்கிறார்கள். குர்ஆன் ஷெரீஃபை சாதாரணமாக ஓதுவது, சாதாரணமாக கேட்பதை விட தொழுகையில் ஓதுவது தனிச்சிறப்பு, அதை தொழுகையில் கேட்பது தனிச்சிறப்பு. அப்படி அந்த குர்ஆன் ஷெரீஃபை ஓதி ஓதி கண்ணியப்படுத்துங்கள். உலகம் இன்று கேட்கிறது, குர்ஆன் ஷெரீஃபை ஓதினால் மட்டும் போதுமா, ஓதனா போதுமா என்று கேட்கிறது. வேற என்ன செய்ய வேண்டும்? அமல்தான் முக்கியம். யார் மறுத்தார்? குர்ஆன் ஷரீஃபை ஓதி கொண்டிருப்பது மட்டுமல்ல, அமல் செய்வதுதான் உண்மையான நோக்கம். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது கூட அது ஓதுவதனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார்களே, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு நான் தூதராக அனுப்பியிருக்கிறேன் என்பதை அறிமுகப்படுத்துகின்ற போது முதல் வசனமே யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. இதனுடைய அடுத்த தொடர் விளக்கம் இன்றல்ல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களை நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த முதல் தொடர் யத்லு அலைஹிம் கூட்டிட்டு வாங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க, கேட்டலாம். குர்ஆன் ஓத வேண்டியது இல்ல, அது புக்கில் உள்ள அரபி வேர்ட்ஸ், அது சும்மா அப்படியே படிச்சுட்டு இருந்தா போதுங்களா? பிராக்டிக்கலா? பிராக்டிக்கல் என்னையா பிராக்டிக்கல்? ஆனா ஒரு நபி அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் விளக்குகிறான். ஏத்துலு, விளக்கம் தெரியுமா? ஏத்துலு என்று சொன்னால் வசனத்தை ஓதி காட்டுவார். குர்ஆன் ஷரீப் அரபிகளுக்கு ஓத தெரியாது. ஏழு மொழிகளில் குர்ஆன் ஷரீஃபுடைய ஓதுதல் இறக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஓத தெரியாது. அரபி கவிதை ஏற்றிருக்கிறார்கள், அரபி பேசுவார்கள். குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி யார் ஓதி காட்டுவா? பெரிய காரியுல் குர்ரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவங்க தான் ஓதி காட்டினாங்க. அவங்க ஓதி காட்டினதை அடுத்து ஹஸரத் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு காப் ரழியல்லாஹு அவர்கள் அவர்களும் ஓதி இருக்கிறார்கள். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஓதுவது மட்டுமல்லாமல் அந்த மாற்று சஹாபாக்கள் ஓதுவதையும் கேட்டு ரசித்தும் இருக்கிறார்கள். அந்த வகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை அழகாக ஓதி காட்டுவார்கள். அதனால்தான் மாற்று மத சகோதரர்களுக்கு குர்ஆன் ஷரீஃபை தரலாமா என்று உலமாக்கள் ஒரு யோசனையில் இருந்தாங்க. சில சகோதரர்கள் நல்ல எண்ணம் தான், மாற்றார்களுக்கு குர்ஆன் கொடுத்து அவங்களுக்கு ஹிதாயத்துக்கு வழிகாட்டலாம் அல்லவா, ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க நீங்க உலமாக்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டாங்க. உண்மையை ஒத்துக்கொள்ளணும். ஆனால் உலமாக்கள் ஏன் தயக்கம் காட்டினார்கள் என்றால், குர்ஆன் ஷரீஃபை கொடுப்பது என்பது அது புனிதமான கிதாபு. ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அறிவார்ந்த முறையில் சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக நான் சொல்ல வரல. அவர்களுக்கு அந்த குர்ஆன் ஷரீஃபை சும்மா எடுத்து கொடுத்தா அல் சூரத்தில் ஃபாத்தியா ஓத முடியுமா? நம்ம சகோதரர்களுக்கே சூரத்தில் ஃபாத்தியா வர்றது இல்லையே. நான் ஓதி காட்டுகிறேன், அது தப்பா வரங்கிட கூடாது, இப்படி தப்பா ஓதுறாங்களேன்னு வருத்தத்துக்கு சொல்லுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை அலுஹம்து, அலுஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இது குறை சொல்வதல்ல. ஒரு இஸ்லாமிய சகோதரனை இப்படி ஓதுவான், அவன் உச்சரிப்பு தெரியாமல் ஓதுவான், அல்லாஹ் கபூல் செய்வதற்கு பெரியவன். ஆனால் உச்சரிப்பு தவறுகிறது. ஒரு மூமினுக்கே உச்சரிப்பு தவறும் போது அவர்களுக்கு என்னதுன்னு தெரியாது. அவ சூரத்துல் ஃபாத்தியா சொல்லிக் கொடுப்பதல்ல. சூரத்துல் ஃபாத்தியா தெரிவதற்கு முன்னால் ஆல்பாபெட் தெரியாமல் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆல்பாபெட்ஸ் அந்த ஏபிசிடி தெரிஞ்சாதான். அதே போல அலிப்பே தெரியாமல் ஓத முடியாது. இல்ல இல்ல, ஜென்ரல் நாலேஜ், எல்லா நாலேஜ் இருந்தாலும் இந்த நாலேஜ் வேணும். நம்ம உஸ்தாதிட்ட எத்தனை அடிச்சுட்டு இருக்கிறோம், எத்தனை எஸ்எல் குரான் பிஞ்சிருக்கிறது. அப்படி இருந்ததுனால இன்னைக்கு நாம நமக்கு தெரிந்த அந்த குர்ஆனை உஸ்தாதுடைய அந்த பாடத்திட்டத்தின் போதனையின்படி ஓதுகிறோம். சும்மா வந்துருமா அலிப் பே தே இதெல்லாம்? எல்கேஜி யூகேஜிக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் உலகத்தில். அந்த குழந்தை ஒரு ஸ்பெல்லிங் தப்பா சொல்லிவிட்டால் சீரிப்பாகிறார்கள் பெற்றோர்கள். இங்க என்ன சைலண்ட் வேர்டு இருக்கிறது, நீ படிக்கிறிய, என்ன உச்சரிக்கிற, ஜெட்ட நல்லா உச்சரி, ஜி வேற ஜெட் வேற, ஓகே அவ்வளவு இருக்குதா? ஆங்கிலத்திலேயா குர்ஆன் இறங்கி இருக்கு? அவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்படுறீங்க? அது ஒரு மொழி, அது நமக்கு துனியாவுக்காக வேணும். அது அதுல காட்டுகிற ஆர்வத்தை ஏன் இந்த 28 எழுத்துல காட்டுறது இல்லை என்று மூமின்ட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அவன் மாற்றாளுக்கும் கொடுங்க அவன் ஓதட்டும். அதுக்கு தான் உலமாக்கள் சொன்னாங்க, இஸ்லாமிய சஹாபாக்கள் வரலாறை படிக்கட்டும், தீனுடைய புக்குகளை படிக்கட்டும், எல்லாம் படித்து வருகின்ற போது அல்லாஹ் அவங்களுடைய கல்வி ஹிதாயத்தை கொடுப்பான். அதுக்கு பிறகு இதை ஓதி பார்க்க அவர்களுக்கு பழக்கி கொடுப்போம். அடிப்படையில் இருந்து வாருங்கள். எந்த காபி சகோதரருக்கு கூப்பிட்டு வைத்து எஸ்எல் குரானை சொல்லிக் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. அந்த வகுப்புகளை தொடங்க தயார் இல்லை. வகுப்புகள் தொடங்குவோம், மாற்று சகோதரர் உட்கார வைப்போம், பொது செஞ்சு விட்டு வா, எஸ்எல் குரான் படி, எஸ்எல் குரான் ஆறு மாசம் சொல்லிக் கொடுத்தா நம்மை விட சூப்பரா குரான் ஓதிடுவாங்க. அவங்க அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா யாருக்குன்னா கொடுத்துருவான். அந்த எண்ணத்தில் தான் உலமாக்கள் பின்னடைந்தார்களே தவிர, இவர்கள் நினைத்து ஓர வஞ்சன அஜித்மார்கே அதெல்லாம் சொல்லக்கூடாது. புனித புஸ்தகம் அவங்களே வச்சுக்கணும், ஹிதாயத்தை இவங்களே வச்சுன. ஹிதாயத் என்ன? சோறா பிரியாணி நமக்கு கிடைச்சா நமக்கே மட்டும், அடுத்தாளுக்கு ஒரு குத்து பருக்க கூட கொடுக்காத அளவுக்கு சோறா. குரான் ஹிதாயத் அல்லவா, அது யாருக்கு வழிகாட்டுமே. எனவே அத்தகைய சங்கை மிக்க அந்த குரானை ஓதுவது இந்த ரமலானை கண்ணியப்படுத்துவதாக ஆகும். அடுத்து அந்த குரான் ஷெரீஃபினுடைய கண்ணியத்தை 30 நாளும் கொண்டாடுவதற்கு அல்லாஹ் தஆலா இன்னொன்று செய்திருக்கிறான். நீங்கள் நோன்பு வையுங்கள். நோன்புனுடைய மாண்புகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் நாம் நோன்புடைய மாண்புகளை வைத்துக் கொள்வோம். இந்த குரான் ஷெரீஃபை ஓதுவதனால் வெறுமனே அர்த்தம் தெரிந்து ஓதுவது வேறு, அர்த்தம் தெரியாமல் ஓதுவது வேறு. இன்னொன்று சொல்லுகிறேன், ஆச்சரியமா இருக்கும். அருமையா சொல்லதாக சொல்லும் சொல்லியிருக்கிறார்கள், அழுத்தம் திருத்தமாக ஓதக்கூடிய குரான் ஓதக்கூடிய நபருக்கு நன்மை கம்மி, திக்கி திணறி ஓதுபவர்களுக்கு நன்மை அதிகம். எவ்வளவு பெரிய கருணையை வழங்கியிருக்கிறார்கள். எந்த போதனை ஆசிரியன் இப்படி சொல்லியிருப்பான்? ஒரு சாதாரண நூலை ஆசிரியத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், கொஞ்சம் தப்பானால் என்ன கண்டிஷன் செய்கிறார், என்ன அடி அடிக்கிறார். காரணம் சரியா படி, உச்சரிப்பு சரியா படி. அதான் அவர் இடத்துல படித்தான் அவர் மாணவன். ஆசிரியர்கள் அதாவது இந்தியாவிற்கு ஆரிய மக்கள் பார்ப்பன மக்கள் எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் மாடுகளை பசுமாடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தார்கள் என்பது ஒரு சாப்டர். அதை பாடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, புக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசிரியர் படிக்க சொல்கிறார், மாணவன் எழுந்து படிக்கிறான். அந்த பார்ப்பனர்களுக்கு தனிப்பட்ட பெயர் ஆரியர்கள். ஆரியர்கள் மாடு மேய்த்துக் கொண்டு கைபர் கணவாய் வழியாக இந்தியா வந்தனர். இதுதான் நாம் எல்லாம் படித்த வரலாறு. அந்த மாணவன் எழுந்து படிக்கிறான், ஆசிரியர்கள் மாடு மேய்த்துக் கொண்டு வந்தனர். திரும்பப்படியப்பா, ஆசிரியர்கள் மாடு மேய்த்துக் கொண்டு வந்தனர். ஆசிரியர் ஆரியர் ஆசிரியர் ஒரு சின்ன முன்பின் தான். அந்த ஆசிரியருக்கு கோபருக்கு பதிலாக சிரிப்பு தான் வந்திருக்குது. என்னடா இது, உண்மையை சொல்றானே சொல்லிட்டு, உண்மையை சொல்லப்பா என்னன்னு. ஆமாங்க சார், நீங்க எப்ப பார்த்தாலும் எங்களை மாடு மாடு தான் பேசுவீங்க. அப்ப உங்க வாழ்நாள் எப்ப பார்த்தாலும் மாடுதான் மேய்ச்சிருக்கீங்க. அப்ப ஆசிரியர்கள் என்பதற்கு ஆரியர்கள் என்பதற்கு ஆசிரியர்கள் என்று சொல்லி படித்தால் எவ்வளவு பெரிய கோளாறு வந்து விட்டது. ஆனால் அருமை நாயகம் செல்லதாக சொல்லுகிறார்கள், ரொம்ப காரியில் குரான் குரான் எல்லாமே எத்தனையோ குரான் ஓதுவார்கள். குரான் அவளை சபிக்கும், ஏனென்றால் பேணுதல் இல்லாமல் ஓதுவார்கள். குரான் செய்தி ஓதும் போது லெப்டில் திரட்டக்கூடாது தாள்களை. இன்றைக்கு அப்படி ஒரு உலகம், தட் இஸ் எ புக். குரான் சரி ஒன்லி புக், ஒரு சாதாரண புக்கு, அது ஒரு புக்கு. இந்த புக்கு என்ன, எல்லாம் ஒரே இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு, அதுவும் பிரிண்ட் ஆயிருக்குது. வேற இது என்ன, அல்லாவுடைய கலாம்ங்கிறது அல்லாட் தான் இருக்கு. சகோதரா, எத்தனை இடத்துல நாங்கள் இதை பத்தி பேசியிருக்கிறோம். நாம் வைத்திருக்கின்ற கரன்சி நோட், இந்த நாட்டில் உள்ள திரகமோ நம்ம நாட்டில் உள்ள ரூபாய் நோட்டோ, நோட்டு தான், காகிதம் தான். வெறும் காகிதம் என்ற அடிப்படையில் பார்த்து யாராவது ஒருத்தர் காலையில் எழுந்து சேவிங் செய்து அதனுடைய கழிவாடுகளை அந்த காகிதம் தானே போட்டு வீச வேண்டியதுதானே, காகிதம் தானே அது. ஏன் இதை வழித்தடவை தடவி வீசக்கூடாது? ஏன் உங்களுக்கு தான் நிறைய டாலர் பத்தக்கத்தையா வச்சிருக்கிறோம், எடுத்து போட வேண்டியதானே. 1 ரூபாய் கிழிஞ்ச நாட்டா இருந்தாலும் கண்ணில் ஒத்திக்கிற மனிதன், அல்லாஹ் இந்த ஒரு திரகத்துக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். அப்ப அந்த திரகம் எப்படி வந்தது? அந்த வெறும் காகிதம் தானே, காகிதத்துக்கு எதுக்கு மதிப்பு தருகிறாய்?
குர்ஆன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அது இந்த காகிதமும் காகிதம் தான், மற்ற புக்குக்கும் காகிதம் காகிதம் தான். காகிதத்துக்கு மதிப்பா கேட்டால் நாம திருப்பி கேட்போம், இதுக்கே மதிப்பு தர்றேன். இல்லை, அதில் எதுக்கு மதிப்பு என்றால், அதில் நம்ம ஊர் பகுதியில் கவர்னருடைய கையெழுத்து இருக்கும், ரிசர்வ் பேங்குடைய கவர்னரின் கையெழுத்து இருக்கும். அதே போல இங்கே அரசாங்கத்தினுடைய கையெழுத்து போடப்பட்டிருக்கும். அதனால் இது வெறும் காகிதம் அல்ல, மதிக்கத்தக்க காகிதம் என்று அதற்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம கல்வுக்கு பக்கத்தில் அல்ல, நம்ம கல்வி எங்கேயோ அங்கேதான். அப்படி இருந்தா தான் நிம்மதியா தொழுகிறது. யாருலாம் ஓரளவுக்கு அல்லாஹ் அல்லாஹ் தவக்கல் இருந்த பாக்கெட் மணி காலியானாதான் தவக்கலே வரணும், அப்பதான் இஷ்டாங்க வரணும். அப்ப அதுபோல இந்த காகிதத்திற்கு மதிப்பே குர்ஆன் ஷரீஃப் யார் யாரோ சுப்பிரமணி ராமசாமி இது போன்ற மாற்று சகோதரர்கள் கூட பிரிண்ட் ஆபீஸ்ல இருக்கிறாங்க. நான் தெளிவாக சொல்லுகிறேன், ஒளிவு மறைவு தேவையில்லை. குர்ஆன் ஷரீஃபை அச்சடிக்கிறது யார், அதை எடுத்து போடுறது யார், ராமசாமி சுப்பிரமணி நம்ம சகோதரர்கள் தான். ஆமா, பிரிண்ட் ஆகும், காய வைப்பான், எடுத்து ஜாயின் பண்ணுவான், பைண்டிங் பண்ணுவான், தொடுவான். அது எந்த கண்ணோட்டம், அது அச்சடிக்கப்படுகின்ற இடத்தில் இருக்கின்ற நிலைப்பாடு. அங்கும் நம்மளையே சேர்த்து வச்சா அல்ஹம்துலில்லா கேடுதலா இருக்கும். இல்லை யாரோ தொடக்கம் தப்பு இல்லை, குற்றம் இல்லை. அது தொகுக்கப்பட்டதுக்கு பிறகு, அது நம்ம கைக்கு வந்த பிறகு, அதில் வாசிக்கும் போது அது யாருடைய கலாம், அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகிறான். வேற எப்படி வழி இருக்கிறது? அல்லாட்டை கேளுங்க, அல்லாட்டை கேளுங்க, அல்லாட்டை பேசுறான் அப்படின்னு சொல்லணும்னா தொழுகைக்கு மூலமாக அல்லாட்டை பேசுறோம். அதே போல குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். எனவே அதனுடைய ஆகர்ஷண சக்தி அந்த தாளுக்கு, அல்லாஹ்வுடைய கலாம் எழுதப்பட்ட தாளா இருப்பதால் கரன்சிக்கு தருகின்ற மதிப்பை விட கோடானு கோடி மதிப்பை தந்தே ஆக வேண்டும். ஒத்துக்கொள் அன்பு சகோதரா, ஒத்துக்கொள். விதண்டாவாதம் நாம் செய்யக்கூடாது. இஸ்லாம் விதண்டாவாதத்துக்கு பிறந்த மார்க்கம் அல்ல. விவாதம் விதண்டாவாதம் யாரிடத்தில் செய்யணும், அபூ ஜஹல் உத்துபா சைபா, நாம் எல்லாம் அப்படியா இருக்கோம். எல்லாம் கலிமாவை சொன்ன சகோதரர்கள் தானே. எதற்கு நமக்கு மத்தியில் விதண்டாவாதங்கள்? நேர்மையாக சிந்தித்து பாருங்கள். நான் முக்கியம் அல்ல, நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன். சொல்லப்படுகின்ற சொல்லின் முக்கியத்துவத்தை கவனிக்க வேண்டும். அந்த வகையில் சங்கமிக்க குர்ஆன் ஷரீஃபை தொடுவதற்கும், அதனால் தான் நமது முன்னோர்கள் எங்காவது அந்த அரபி காகிதம் கிடைத்தால் காலில் பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி வீட்டு ஓட்டு பகுதியில் மேல் பகுதியில் சொருகி வைக்கின்ற ஒரு உத்தம பழக்கத்தை மண், அதாவது மூடத்தனம் என்று, மடமை என்று, அறியாமை என்று சொல்லுகின்றார்களே, வருத்தமா இருக்கிறது. அதனால சங்கமிக்க குர்ஆன் ஷரீஃபை தொடுவதற்கு எவ்வளவு கண்ணியமோ, ஓதுவதற்கு எவ்வளவு கண்ணியமோ, அதை போல அதை மதிக்க வேண்டும். அதை இடது கையாலோ பெரட்டுவது அல்லது அசுத்தமான நிலையில் அதையெல்லாம் தொட வேண்டியதில்லை. உலகத்தில் யார் எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் நமக்கு ஊட்டப்பட்ட விளக்கம் நிறைவான விளக்கம். அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லி வாழுகின்ற நமக்கு நல்ல தரப்பட்ட விளக்கம்தான். நாம் எதிலும் குறைவானவர்கள் அல்ல, செயல்களில் குறை இருக்கலாமே தவிர விளக்கத்தில் எந்த குறையும் இல்லாதவர்கள். அந்த வகையில் அந்த குர்ஆன் ஷரீஃபை கண்ணியப்படுத்தி வைக்க வேண்டும். இது ஒரு கண்ணியம். இதைவிட சிறந்த கண்ணியம் ஓதுவது. ஓதுவதில் தப்பு தவறு வந்தா நாயகம் சல்லாசன் சொல்லியிருக்கிறார்கள், சிலர்கள் ஏத்தாவுல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபில் திக்கி ஓதுவாங்க. ஏன், அவங்களுக்கு ரெண்டு நன்மைனா, தைரியமா நல்ல தெரிஞ்சவங்க தைரியமா ஓதிடுவாங்க, தைரியமா ஓதிடுவாங்க. ஏன், நமக்கு அல்லாஹ் ஓத வைத்திருக்கிறான், அப்படி ஓதிடுறோம். இந்த ஓதுவதற்கு சிக்கலா இருக்கிறவங்க, யா அல்லாஹ் நான் ஓதுறேன் தப்பா போயிடுமோ, தப்பா போயிடுமோ சொல்லி உள்ளம் அழுகும் சகோதரர்கள். இந்த உள்ளம் அழுகும், யா அல்லாஹ் வாழ்நாளில் நான் எத்தனையோ செல்வத்தெல்லாம் திரட்டிட்டேன், உன்னுடைய கலாமை எனக்கு கொடுக்க மோத தெரியலையே என்று உள்ளம் உருகி ஓதுவான். வாயில தப்பு வந்தாலும் அவர்களுக்கு ரெண்டு நன்மை. இது எதற்காகனா, குர்ஆனை ஓதாதவர்களை ஓத வைக்கின்ற உத்தம போதகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறது. தப்பாக ஓதுனா நன்மை அதிகம் சொல்லி, தப்பல்ல இது, திக்கி ஓதுவது, திணறுவது, யாருமே எனக்கு வரலையே, அந்த ஒரு சங்கமிக்க அந்த சவாபு குர்ஆன் ஷரீஃபை தவிர எதற்கும் இல்லை. எனவே அத்தகைய சங்கமிக்க குர்ஆனை தராவிகளும் நாம் கேட்கிறோம், தனிமையிலும் ஓதுவோம், அதிலும் அமல் செய்வோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த திருமறையை ஏற்று ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தி பூத்துக்கொள்கின்ற புண்ணியமிக்க ரமலானே, ஆயிரம் ஆயிரம் ரஹமத்துகளையும் ஆயிரம் ரஹமத்துகளையும் மஹபிரத்துகளையும் இதுக்கும் இன நீரான நரக விடுதலையும் தாங்கி வந்த ரமலானே, வருக மரஹபா மரஹபா என்று வரவேற்று இந்த ரமலானில் யா அல்லாஹ் எங்களை எப்படிப்பட்ட அமல்களை செய்ய வைத்தாயோ அதை போன்ற 30 நாட்களும் நாங்கள் அதில் நிறைவான அமல்கள் செய்து எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் இந்த ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் அனைவர்களையும் ஆக்கி உன்னுடைய பேரருளை எங்களுக்கு அளவற்ற நிலையில் குறைவற்ற நிலையில் சொரிந்தல்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما ملا يا واسع الكرم. وصل وسلم وبارك على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
This audio was downloaded from Tamil is